வணக்கம் அந்தோனி அவர்களே.
வணக்கம் வணக்கம்.
நீங்க வந்து ஒரு அடிப்படையில் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட், இதழியலாளர் இல்லையா? எப்படி வந்து ஒரு நீயா நானா அப்படிங்கிற மாதிரி ஒரு வெற்றிகரமான ஒரு தொலைக்காட்சி தொடரோட இயக்குனர் அல்லது எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர்ங்கிற மாதிரி ஒரு உருமாற்றம் நிகழ்ந்தது, அந்த கதை என்ன சொல்லுங்களேன்.
ஆக்சுவலி வந்து நான் வட இந்தியாவில் தான் வேலை செஞ்சிருந்தேன். இது திருநெல்வேலியில் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னால ஒரு இது இருக்கும். நிறைய பேர் படிச்சு முடிச்ச உடனே பாம்பே போயிடுவாங்க வேலைக்கு. ஸோ நான் பாம்பேல தான் வேலை செஞ்சேன், அட்வர்டைசிங் ஏஜென்சிஸ்ல, அங்கே உள்ள பத்திரிகையில எல்லாம். ஆனா 91க்கு அப்புறம் இந்த லிபரலைசேஷன் வந்ததுனால இந்தியாவில் புதிய சேனல்ஸ் நிறைய வந்துச்சு. ஸோ அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது என்னுடைய நண்பர் என்ன கூப்பிட்டாரு, நீங்க சென்னைக்கு வந்துருங்க, இட்ஸ் பெட்டர் அப்படின்னு சொல்லி மும்பையோட. ஐ கேம் டு மும்பை. ஆனா அந்த வட இந்தியாவில வாழ்ந்த காலங்கள்ல வந்து ஒரு எக்ஸ்டென்சிவான ஒரு டிராவல் நான் இந்தியா முழுக்க சுத்திக்கிட்டே இருந்தேன். நிறைய மனிதர்கள், பல மாநிலத்துக்காரங்களை பாக்குற, அவங்களோட பழகிற, ரொம்ப நெருக்கமா பழகிற, அட்லீஸ்ட் ஒரு யூபிக்காரர் வீட்டு கல்யாணத்துக்கு போகிற மாதிரியான நல்ல உறவு இருந்தது எனக்கு. ஸோ அந்த அந்த மாதிரியான ஒரு பயணம் மனிதர்களை பற்றிய ஒரு பார்வையை ரொம்ப மாத்திருந்துச்சு. ஒரு தமிழ்நாட்டில இருந்து இந்தியாவை பார்க்குற ஒரு பார்வை எனக்கு இருந்துச்சு. அதன் அடிப்படையில் அந்த எக்ஸ்பீரியன்ஸுடன் சென்னைக்கு வரும்போது, சென்னையில் வந்து முதல் இந்த தூர்தர்ஷனுக்கு மாற்றாக வேகமா பிரைவேட் சேனல்ஸ் வந்துச்சு. அதுல ஸ்டார் என்னோட படித்த பல நண்பர்கள் இந்த மாதிரி சேனல்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவங்க என்ன ரொம்ப வற்புறுத்தி கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. ஆனா எனக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ உள்ள ஒரு காமனா தொலைக்காட்சி மேல இருக்கிற ஒரு தயக்கம், அது ஒரு இடியட் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு திங்கிங் எல்லாம் இருந்துச்சு என்ன பத்திரிகையாளரா இருக்கனால அந்த பார்வை. ஒரு ஒரு கட்டத்துல என்னுடைய நண்பர் சாய்ராம்ங்கிறவர் ரொம்ப வற்புறுத்தி நீங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. இதுக்கு இடையில நான் வந்து அந்த ஷோவுக்காக போகும்போது என்ன பத்தி ஒப்பீனியன் அவங்க ஏற்கனவே கிரியேட் பண்ணிருக்காங்க. தெர் இஸ் ஒன் ஃபெலோ, தெர் இஸ் ஒன் ஃபெலோ, ரொம்ப நல்ல ப்ரோக்ராம் பண்ண, டிசைன் நல்லா பண்ணுவார் பண்ணுவார்னு சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். அங்க போன உடனே என்ன எல்லாருக்குமே தெரியும், ஓ நீங்க தானே அந்தோனி, நீங்க தானே அந்தோனி சொல்லி த ஸ்டுடியோ ஐ வென்ட் கால்டு கதையில நிஜம். கதையில நிஜம் தான் வந்து தமிழ் ப்ரோக்ராம்ல விஜய் டெலிவிஷன் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துட்டு இருந்துச்சு. மாற்றம்னா சொல்ல மாட்டேன், அது ஒரு விக்டரி அளவுகோல், ஒரு வெற்றி அளவுகோல் விஜய் டெலிவிஷனுக்கு. அந்த ப்ரோக்ராம்ல முதன் முறையா இவெண்ட் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கான ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் மட்டும் அன்னைக்கு நான் பண்ணி கொடுத்தேன். அது வந்து அதனுடைய ப்ரொடியூசருக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு. அந்த குறிப்பாகவே ஐ ஹவ் டு தேங்க் மை ஃப்ரெண்ட் சாய்ராம் கைண்ட் ஆஃப் பீப்புள். அவங்க என்னை பத்தி ரொம்ப நல்ல ஒப்பீனியன் ஏற்கனவே விதைச்சதுனால ஒருவேளை நான் சுமாரம் பண்ணியிருந்தா கூட எல்லாருக்குமே பிடிச்சிருச்சு. ஸோ ஐ ஸ்டார்டட், ஐ என்டர் டு டெலிவிஷன் மீடியா லைக் தட். கேள்விகள் 1000 ஒரு ப்ரோக்ராம் ஆக்ட்ரஸ் ரோஹிணியை வச்சு பண்றதுக்கு பிளான் பண்ணோம். அது வந்து இங்கேயும் ஒரு ஹைரார்க்கி இருக்கு இல்லையா, பழைய பத்திரிகையாளர்கள், பழைய ஊடகக்காரர்கள் எல்லாருமே இருக்கும்போது அந்த ப்ரொடியூசர் ராம்ஜி வந்து அந்த ஃபைனல் டே அவருக்கு ஒரு பெரிய தயக்கம் இருந்துச்சு, யாரை டைரக்டரா போடணும், யாரை டைரக்டரா போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு தயக்கம் இருந்துச்சு. அது ஒரு விமன் பேஸ்டு ஷோ, கடைசி நேரம் லைவ் ஏற போகுது, அது வரைக்கும் அவருக்கு ஒரு தயக்கம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு இவரை சொல்லாமா அவரை சொல்லலாமா, ரொம்ப வருஷமா வேலை செய்யற இந்த பையனை சொல்லாமா அப்படிங்கிற மைண்ட் அவருக்கு ஓடிக்கிட்டே இருக்குது. அண்ட் மைக் அந்த ஷோ தொடங்குறதுக்கு முன்னால என்ன கூப்பிட்டு அந்த நீங்க டைரக்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. இட் இஸ் ஷாக், ஐ டுக் அஸ் அ டைரக்டர் இமீடியட்லி. ஆக்சுவலி நான் வந்து பெருசா வேலையே செஞ்சதுல, ஸ்கிரிப்ட்ல கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இது இது நடந்து 1 மந்த்ல ஐ டர்ன்ட் அஸ் அ டைரக்டர். எனக்கு டெக்னிக்கலி ஒண்ணுமே தெரியாது, எடிட்டிங் பத்திய பெரிய நாலேஜ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு அது வியப்பா இருந்துச்சு டைரக்டர். ஆனா எனக்கு ஒன்னு மட்டும் தெரியும், இந்த வந்திருக்க கெஸ்ட் கிட்ட என்ன கேள்வி கேட்கலாம், இந்த கெஸ்டினுடைய ப்ரோ அண்ட் கான்ஸ் என்ன அப்படிங்கறது மட்டும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஸோ அதை நம்பிதான் அவர் கொடுத்தாரு நான் நம்புறேன். ஓரளவு தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ், இந்தியன் பொலிட்டிக்ஸ், ஆறு இந்தியாவுடைய சோசியல் இஷ்யூஸ் இது தெரிஞ்சனால இவர் சரியா இருப்பாரு அப்படின்னு நினைச்சு கொடுத்தாங்க. அது அன்னையில இருந்து டைரக்டர் அவ்வளவுதான், இமீடியட்லி சேனலுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கடுத்து தொடர்ந்து மக்கள் யார் பக்கம்னு ஒரு ஷோ பண்ணணும், விச் மேட என்ன சொல்றது ஒரு சலசலப்பு ஏற்படுத்திச்சு. பொலிட்டிக்கல் ஷோல முதன்முறையா தமிழ்நாட்டில் அதிக பேர் பொலிட்டிக்கல் ஷோ பார்த்தது அந்த ஷோ தான் கோபிநாத். அப்பதான் நானும் கோபிநாத் இணைஞ்சது. அவர் அதுக்கு முன்னாலே இங்க மீடியால வந்து ஒரு ரிப்போர்ட்டரா இருந்தாரு. ஸோ இந்த ஷோக்கு யாரை போடலாம்னு சொல்லும்போது சேனல்ல இருந்து அவர் பேரை பிரஸ்கிரைப் பண்ணாங்க. ப்ரொஃபஷனலா தான் எனக்கு அவரோட அறிமுகம் முதல் நாள், அதுல இருந்து அந்த ஷோ ஆரம்பிச்சது. ஆக்சுவலி சொன்னா அந்த ஷோ ஒரு மிகப்பெரிய வரவேற்பை மக்கள்கிட்ட பிரிச்சு, பொலிட்டிக்கல் ஷோவா, ஆனா அதுவே பொலிட்டிக்கலா கடும் எதிர்ப்பையும் சம்பாதிச்சது. ஒன் ஃபைன் டே அந்த ஷோ அப்ரப்டா நிறுத்தப்பட்டது, எங்களுக்கு வேற வழி இல்லை, தமிழ்நாட்டுடைய பொலிட்டிக்கல் சூழல் அப்படி. தென் ஒரு சின்ன கேப், ஒரு 2-3 மந்த்ஸ் கேப் விட்டுட்டு ஐ ஸ்டார்ட் ஆயிடு ஓகே ஐ ஸ்டார்ட் நீயானானா, நான் பொலிட்டிக்ஸ் தானே பேசக்கூடாது, நீயானானா பேசலாம்ல, சமூகத்தினுடைய வேற இஷ்யூஸ் இருக்கு இல்லையா. சோ ஐ பிளான் திஸ் ஷோ டூ பார்ட் ஆஃப் பீப்புள், அந்த சைடு இந்த சைடு உட்கார மாதிரி. இந்த இது பண்ணும்போது சில சைடு ஒய் டோன்ட் யூ பி அ ப்ரொடியூசர் ஃபார் திஸ் ப்ரோக்ராம், தென் ஐ ஸ்டார்ட் மை செல்ஃப் ப்ரொடியூசர் டிரெக்டர் ஆஃப் திஸ் ஷோ நீயானானா. ஐ கால்ட் மை ஃப்ரெண்ட் கோபி டு ஆங்கர் இட்.
அந்தோணி அவர்களின் இயக்கத்தில் உருவாகி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஒளிபரப்பாகி வரும் நீயா நானா நிகழ்ச்சியின் ஒலிக்கீற்று ஒன்றை கேட்போம்.
பார்க்காமல் காதல் திருமணம் செய்து கொண்டவர்கள், பார்க்காமலேயே காதலித்தவர்கள், நான் இவ்வளவு பேர் வந்து ஒரு ஷோல உட்கார்ந்து இருக்கிறது முதல்ல ஆச்சரியம் தான்.
சோ நம்ம ஒரு பொண்ணுங்களை நம்ம பார்க்கும் போது அந்த கூட்டத்தில் அவங்க இருப்பாங்களா அவங்களா இருப்பாங்களான்ற போது ஒரு பதட்டம் இருக்கும், வேற யாரையும் நம்ம பார்க்க முடியாது வைக்க முடியாது.
அது உங்க கேஸ பொறுத்த வரைக்கும் உங்களை அவங்க பாத்துருக்காங்க, ஆனா நீங்க அவங்களை பார்க்கலாம்
சார்.
எங்கேயுமே எதுவும் பண்ண முடியாது
கண்டிப்பா.
ஏதோ ஒரு பொண்ணு கொஞ்சம் அழகா இருக்குன்னு கூட திரும்பிட கூடாது, ஒருவேளை அதுவே அதுவா இருந்துருச்சுன்னா. ஆனா உங்க பாடு ரொம்ப கஷ்டம் பாஸ்.
நம்மள பிடிக்காம போயிடுச்சுன்னா?
ஓ, அந்த பையன்
அந்த ஒரு கேள்விக்குறி வரும். இப்ப நம்ம பாக்காம இத்தனை நாள் வரைக்கும் லவ் பண்ணிட்டோம், பார்த்த உடனே என்னடா இவன் நம்ம நினைச்சதை விட வேற மாதிரி இருக்கானே அப்படின்ற ஒரு பயம் வரும்.
நினைச்சதை விட ஆள் சூப்பரா இருக்கானே அப்படியா, இல்ல நினைச்சதை விட சும்மா
ஆப்போசிட்டா சொல்லிக்கலாம்.
ஆப்போசிட்டா போயிடுச்சுன்னா என்ன பண்றது?
ஆக்சுவலி பிஃபோர் மேரேஜ் ஐ டோன்ட் நோ தமிழ்.
என்ன
பாக்க வந்தது கோயில்ல பாக்க வந்தாங்க.
நீங்க ஆனா அதுக்கு மேல பல வருஷம்
பாத்துருக்கேன், அவர் என்ன பார்த்தது கிடையாது. பேஸ்புக்ல அவரோட ப்ரொஃபைல் மட்டும் தான் நான் பாத்திருக்கேன், அவர் வந்து என்ன பார்த்தது இல்ல. ஜனவரி 1st 2013 அன்னைக்கு கோயில்ல அம்மா அப்பாவோட கோயிலுக்கு போறேன், அப்பதான் அவரை ஃபர்ஸ்ட் நான் அவரை பாத்துட்டேன். அவருக்கு வந்து என்ன தெரியாது,
அவரு உங்க ப்ரொஃபைல் பிக்சர்
நான் ப்ரொஃபைல் வைக்கல. அப்ப வந்து நான் அவரை பாத்துட்டேன், அவர் அந்த இடத்துல கூட்டத்துல நிக்கிறத நான் பாத்துட்டேன். அப்ப அம்மா அப்பா எல்லாம் பக்கத்துல இருக்காங்க, எப்படி நம்ம போய் அவர்கிட்ட பேசுறது, நம்ம போய் பார்த்து பேசினோம்னா அம்மா அப்பா நம்மளை திட்டுவாங்களேன்ற ஒரு பயத்தோட அந்த ஒரு எக்ஸைட்மெண்டோட நான் நின்னுட்டு இருக்கேன்.
அதாவது அம்மா அப்பாவுக்கு தெரியாம ஒரு பையனை சைட் அடிக்கிறது ஒண்ணு, ஆனா அம்மா அப்பாக்கும் தெரியாம பையனுக்கும் தெரியாம சைட் அடிக்கிறது இருக்குல்ல, இது ஒரு த்ரில் இல்ல?
அதான் த்ரில் நம்மளுக்கு.
அடுத்து அந்த இன்னொரு கேள்வி எப்படின்னா, இப்போ நீயா நானா ஷோ வந்து இப்போ தொலைக்காட்சி தொடர்களில் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு தொலைக்காட்சி தொடர், எல்லாரும் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, பார்க்காதவங்க இருக்க முடியாது. நீயா நானா அப்படின்னு சொல்லும்போது அதன் புகழெல்லாம் வந்து அவர் கோபிநாத்துக்கு போகிற மாதிரி எங்களுக்கு படுறது உண்டு. அதாவது நீயா நானா கோபிநாத் அப்படிங்கிற மாதிரி, ஆனால் அதுக்கு பின்னணியில் முதுகெலும்பாக இருக்கிறது இயக்குனர் நீங்கள் அந்தோணி அப்படிங்கிற ஒரு ஆள். உங்களுக்கு அந்த புகழ் வர்றது இல்லையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கமோ அல்லது வந்து ஒரு ஏக்கமோ இருக்கிறது இல்லையா?
அதாவது என்னன்னா, ரெண்டு தான் நீங்க எடுத்துக்க முடியும். ஒன்று வந்து தயாரிப்பாளரா யூ கேன் மேக் மணி, இல்லைன்னா அதனுடைய நடிகரா அதுக்கான பணம். இந்த ரெண்டு தான், ஒன்னு ஏவிஎம் செட்டியாரா இருக்கணும், இல்லைன்னா நீங்க கமலஹாசனாவோ ரஜினிகாந்தா இருக்கணும். ரெண்டும் இருக்கவே முடியாது, ரெண்டும் இருக்க முடியாது. ரஜினியும் கமலும் ஒரு சிறந்த ப்ரொடியூசரா தமிழ்ல ஒரு ஏவிஎம் மாதிரி ஒரு கட்டமைப்பு உருவாக்க மாட்டாங்க. ஏவிஎம் வந்து நடிகரா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான், நான் இதனுடைய தயாரிப்பாளர். எனக்கு வந்து தமிழ்நாட்டு மக்களோட பேசணும் உரையாடணுங்கிறதா இருக்குது. ஒழிய ஆங்கர் இஸ் நாட் மை ஏரியா, ஆங்கரிங் இஸ் நாட் மை ஏரியா அப்படிங்கும் போது அது மேல எனக்கு எந்த வருத்தம் இல்லை. கடந்த 10 வருஷமா அவரோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இதனுடைய புகழ் அவருக்கு போறதுல ஐம் வெரி ஹாப்பி. அது ஒன்றும் பெரிய இது கிடையாது, ஏன்னா அவர் அதற்கான திறன் படைத்தவர், அந்த ஆங்கரிங்கான திறன் ஒன்று இருக்குது, அதை படைத்தவர், அந்த புகழ் அவர் கிடைக்குது. பட் அது என்ன எந்த விதத்திலையும் பாதிக்காது. ஒருவேளை எனக்கு அதனுடைய இன்னொரு லாபம், ரெண்டு வகையான லாபம் எனக்கு கிடைக்காம இருந்துச்சுன்னா, ஒரு இன்டலெக்சுவல் அடையாளம் எனக்கு கிடைச்சிருக்குது தமிழ் பத்திரிகைகள்ல, இல்லைன்னா தமிழ் பொலிட்டிக்கல் சர்க்கிள்ல எனக்கு கிடைத்திருக்கிற ஒரு இன்டலெக்சுவல் ஸ்பேஸ். இன்னொன்னு எனக்கு கிடைத்திருக்க, இதன் வழியாக கிடைத்திருக்க பணம், தயாரிப்பாளர், இதை உண்மையை ஒத்துக்கணும். இந்த ரெண்டும் எனக்கு இருக்கும்போது அது காம்பன்சேட் ஆயிரும், நான் லைஃப வேற மாதிரி பாக்குறவன். அது எப்படின்னா, புகழ் உச்சத்துக்கு அப்புறம் சரியிறது எனக்கு ரொம்ப பயமான விஷயம். நான் இப்படி இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது, இல்ல நான் இப்படி இருக்கலாம். ஒரு என்னுடைய ரோல் மாடலே குமுதம் பத்திரிகையினுடைய ஏஎஸ்பி செட்டியார் மாதிரி தான். அவர் முகமே தெரியாது, ஆனா எனக்கு அவரை பாக்கணும்னு ரொம்ப ஆசை. அவர் முகம் காட்டவே இல்லை, அவருடைய அரசு பதில்களை எல்லாரும் படிச்சுட்டே இருப்பாங்க. குமுதம் வாங்கினோன்னு எல்லாரும் அரசு பதில் தான் படிப்பாங்க, ஆனா அவர் முகத்தை கடைசி வரை காட்டவே இல்லை. சோ இப்படி இருக்கிறது சில பிசினஸ் மேன், சில கிரியேட்டிவ் ஃபெலோஸ்க்கு இது ரொம்ப ஒர்த்துன்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி பீப்புள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல புரிஞ்சுக்கிறாங்க இந்த ஷோ இந்த அந்தோனி ஒருத்தர் பண்றாரு, அவ்வளவுதான்.
எப்படி இருக்கீங்க, நலம் விசாரிப்போம்ல, அந்த நலம் விசாரிப்பது எப்படி விசாரிப்போம்?
தேனில இருந்து வரேன் சார். என்னன்னே நல்லா இருக்கீங்களா?
என்னன்னே நல்லா இருக்கீங்களா?
என்னப்பா நல்லா இருக்கீங்களா?
ஓகே,
அம்மா நல்லா இருக்கீங்களா?
வேறு
நம்ம அம்மா எப்படி இருக்கிறவன், ஊர்ல இருந்து வந்துட்டியா, பசங்க எல்லாம் எப்படி இருக்கானுங்க?
அடடா வாங்கண்ணா, எப்படின்னா இருக்கீங்க?
சேலம்
சென்னை நிறைய சேஞ்சஸ் வந்துருச்சு, அதனால எப்பவுமே ஒரு ஒரு அப்பா அந்த மாதிரி வார்த்தை இருக்கும். என்னப்பா எப்படி இருக்க, வேலை நல்லா போயிட்டு இருக்கா?
திருநெல்வேலி களக்காடு எனக்கு. நாங்க பாத்தீங்கன்னா யாராவது வந்துட்டாங்க அப்படின்னாச்சுன்னா என்னன்னாச்சு, வீட்ல எல்லாம் சோமா இருக்கவளா, அக்கா தங்கச்சி எல்லாம் எப்படி இருக்காவா, நல்லா இருக்கவளா, எல்லாத்தையும் கேட்டா சொல்லுங்க அண்ணாச்சி, நம்மளால அங்க வர முடியல, அதனால நீங்க எல்லாத்தையும் கேட்டதா சொல்லுங்க
அப்படின்னு
சொல்லிட்டு நாங்க வந்து கண்டிப்பா
சொல்லுங்க ஒரு வார்த்தையும் இதுக்குள்ள இருக்கு. ஓகே
மதுரை சார், நல்லா இருக்கானே?
ஓ நல்லா இருக்கேன்,
நல்லா இருக்கானே. மாமா எப்படி மாமா இருக்கீங்க, அக்கா நல்லா இருக்காங்களா?
நான் கோயம்புத்தூர்ல இருந்து வரேன். ஏனுங்க அமிச்சி, அண்ணன் நல்லா இருக்கிறாருங்களா?
கன்னியாகுமரி இருந்து வரேன். என் அப்பா எனக்கு கால் பண்ணாருனா என்ன மக்களே சொந்தானா அந்த மாதிரிதான் கேட்பாரு. சுகம் தானான்னு கூட சொந்தானா
சொந்தானா
அந்த மாதிரிதான் பேசுவோம்.
திருவண்ணாமலை சார், இப்ப வந்து எங்க பாட்டி பேசினா வச்சுக்கோங்களேன், ஆயா எப்படி இருக்க, நல்லா இருக்கியா?
இப்ப நீயா நானா மாதிரியான பல ஷோக்கள், அதாவது தொலைக்காட்சி தொடர் வந்தா கூட நீயா நானா வந்து நம்பர் ஒன்ல இருந்து அதை அகற்ற முடியல. தொடர்ந்து மக்கள் வந்து நீயா நானாவை வந்து பாக்குறாங்க. அந்த செல்வாக்கு, அதன் புகழை வந்து தக்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா? அந்த ரகசியம் என்னன்னு சொல்லுங்களேன். ரகசியத்தை வெளியில சொல்லக்கூடாதுன்னு சொன்னா கூட நீயா நானா நம்பர் ஒன்னாக போயிட்டு இருக்கிறது கூட பின்னணி என்ன, காரணம் என்ன, ரகசியம் என்ன?
எனக்கு வந்து ஜேனியூல இருந்து ஒரு பையன் வந்திருந்தான், அவன் வந்து நீயா நானா பத்தி ஒரு கமெண்ட் அடிச்சான். ஏன் நீயா நானா நல்லா இருக்குது அப்படின்னு அவன் கேட்டேன். அவன் சொன்னான், தமிழ் ஷோலே தமிழர்களை இன்டெலிஜென்ட்னு கருதுற ஒரு ஷோ இந்த ஷோ தான், மற்ற ஷோலாம் தமிழர்களுக்கு ஐடியா கொடுத்துட்டு அறிவுரை கூறிக்கிட்டு இருக்கு, அப்புறம் அரசியல்வாதிகள தீட்டிக்கிட்டு இருக்குது, ஆனா நீயா நானா வந்து பீப்புள் ஆர் இன்டெலிஜென்ட் அப்படின்னு நம்புது, இதுதான் முதல்ல மக்களுக்கு பிடிக்கும் நான் நினைக்கிறேன். அவன் சொன்னான், எனக்கு வந்து இந்த ஷோ வந்து தமிழ் சென்சிபிலிட்டிஸ நாங்க புரிஞ்சு செயல்படுறோம்னு தெரியுது. மற்றவங்க நிறைய ஷோ பண்ணாலும் இதை குற்றச்சாட்டா நேரா வைக்கச்சா அவங்க கிரிட்டிசைஸ் பண்ணலாம், பட் நான் ஓப்பனா சொல்ல, நீங்க தமிழ் சென்சிபிலிட்டிஸ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த மாதிரி ஷோஸ் பண்ண மாட்டீங்க. தமிழ்ஸ்க்கு ஒரு ஒரு ஆட்டிடியூட், இப்போ உதாரணத்துக்குமே ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் வெல்த் தமிழர்களுக்கு என்ன அப்படின்னு எனக்கு தெரியும். தமிழர்கள் ஒரு மார்வாடி மாதிரி பணம் பேச பணம் மீது ஆசை படைத்தவர்கள் அல்ல, அதே நேரத்தில் பணம் சம்பாதிக்காதவர்களும் அல்ல. இவங்களுக்குன்னு ஒரு எக்கானமியை உருவாக்கி இருக்காங்க, ஆனா இவங்க பர்சனல் லைஃப்ல பணத்துக்கு எதிரான ஒரு மனநிலை உடையவர்கள். இதுதான் தமிழ் சென்சிபிலிட்டி. இவங்க ஒருபோதும் குஜராத்தி ஆயிட முடியாது, இவங்க ஒருபோதும் மார்வாடி ஆயிட முடியாது, ஆனா இவர்கள் ஒரு ஒரு நியூ லிபரலைசேஷன் வரும்போது அதுல சக்சஸ் மாடலா தமிழ்நாடு இன்னைக்கு நிக்கிறதுக்கு என்ன காரணம்? இவங்க குஜராத்தி இல்ல, இவங்க மார்வாடி இல்ல, இவங்க பஞ்சாப் எப்படி ஜெயிச்சா?
ஒரு ஒருதலை காதல், ஒரு ஒருதலை காதல் தோல்வி அப்படின்னா ஒரு ஆண் ஃபீல் பண்றான்ல, அது எப்படி பாக்குறீங்க?
அப்சஷன் வந்து எப்படின்னா அவ பேரு குழந்தைக்கு குடுக்கறது எல்லாம் இட்ஸ் அப்சஷன், சோ இட்ஸ் டேஞ்சரஸ் அப்படிதான் நாங்க பாக்குறோம். இட்ஸ் நாட் ஃபனி.
அப்படிப்பட்ட காதலிப்பு அப்படின்றது வந்து இட்ஸ் இடியாட்டிக் திங். ஏன்னா அவங்களோட லைஃப் அவங்க பார்க்க மாட்டாங்க, அந்த பொண்ணோட லைஃப நினைச்சு நினைச்சு அவங்க யோசிக்க மாட்டாங்க, அவங்க பேரண்ட்ஸ் எப்படி சஃபர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அவங்களது மட்டும்தான் தோணுது. இட்ஸ் ரியலி இட்ஸ் இடியாட்டிக் திங்,
இடியாட்டிக் திங். ஒரு பொண்ணை இம்ப்ரஸ் பண்றதுக்காக, ஓகே, அவளை காதலிக்க வைப்பதற்காக எவ்வளவு போராட வேண்டியிருக்கு, என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு?
எந்நேரமும் அவங்க கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கணும் சார்.
அவங்க கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கணும்.
இப்ப காலேஜ் இருக்கு, காலேஜ் போறேன்னா ஃபர்ஸ்ட் காலைல போனோடனே நம்மள பாக்குற மாதிரி இத்தனை இந்த மணிக்கு வருவா நம்ம நிக்கணும், அப்புறம் பிரேக் முடிஞ்சோடனே அவங்க கிளாஸ் முன்னாடி போய் நிக்கணும்.
தூக்கத்தையே இழந்துடணும் சார்.
கிட்ட
நைட்டு ஃபுல்லா மெசேஜ் பண்ணும் சார், நைட்டு ஃபுல்லா மெசேஜ் பண்ணும்.
ஒரு பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணா இந்த காலத்துல அந்த ஒரு பொண்ணு பின்னாடி பத்து பேர் சுத்துவானுங்க.
சரி,
அந்த பத்து பேரையும் கிராஸ் பண்ணி நான் தனியா தெரியணும்னா நான் கொஞ்சம் கெத்து காட்டணும். அந்த கெத்து காட்டுறதுக்கு ஒரு நாலு பேரு, அந்த பொண்ணு என்ன சைடா கிராஸ் பண்றானா அவ கண்ணுல படுற மாதிரியே நான் எப்பவுமே சுத்தணும்.